بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وزير العلم وسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء عليم السلطان شديد العقاب سريع الحساب عليم الإحسان أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد نبي الأمي العربي الكريشي المكي المدني الهاشمي وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر விண்ணகத்தையும் மன்னகத்தையும் விண்கதிர்களையும் தன்மதியையும் ஆள் கடலையும் நீல் மலையையும் படைத்து பரிபாலித்து தன் கரத்திலே ஆட்சியை வைத்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற எம்மையெல்லாம் படைத்த அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சாந்தி நபி சர்தாரே ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் துயர்கின்றவர்கள் அனைவர் மீதிலும் இறை சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இறை இல்லத்திலே வந்து வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மையெல்லாம் படைத்த அல்லாஹ் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவனுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது, அவனுக்கு கண் அசைவு கிடையாது, அவனுக்கு உடல் சோர்வு கிடையாது. அவன் ஆதிக்கத்திலே, அவனுடைய அதிகாரத்திலே, அவனுடைய சக்தியிலே, அவனுடைய பலத்திலே எந்த குறையும் எந்த நிமிடமும் எந்த செகனும் ஏற்பட முடியாது, ஏற்படாது. எனவே அந்த அல்லாஹ்வை நம்பி அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையத்துடன் வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். இலங்கை திருநாட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கியவர்களாக, அரசியல் ஆட்டி படைக்குகின்ற காலகட்டத்திலே பார்க்கின்ற இடமெல்லாம் பார்க்கின்ற நபர்களெல்லாம் அரசியல் பேசுகின்ற கட்டத்திலே அதிகாரத்தோடு இருந்தவர்களும் அடிமைகளிடத்திலே கை நீட்டி கேட்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். முஸ்லீம்கள் என்கின்ற வகையில் இன்ன தீன இந்த அல்லாஹு இஸ்லாம், அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த தூய இஸ்லாம், முஸ்லீம்களுக்கு சகல துறை வழிகாட்டு என்று நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் இந்த குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டி இருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இந்த முஸ்லிம் உம்மா எப்படி நடக்க வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் அழகாக சொல்லித் தந்திருக்கிறது. அது ஐரோப்பாவில் வாழுகின்ற முஸ்லிமுக்காக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கின்ற குடிமகனுக்காக இருந்தாலும் சரி, இந்திய தீபகற்பத்தில் இருக்கின்றவனுக்கும் சரி, இலங்கை தீவில் வாழுகின்றவனுக்கும் சரி, இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற வழிகாட்டல் அழகானது, முழுமையானது. அந்த அடிப்படையில் இந்த கட்டத்தில் இந்த நேரத்தில் முஸ்லிம் உம்மா எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அவர்களுடைய இந்த நேரத்துக்கான இஸ்லாத்தின் வழிகாட்டல் என்ன, குர்ஆனின் சுன்னாவின் வழிகாட்டல் என்ன என்பதனை நாங்கள் புரிந்து வைப்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அல் இல்ம், அறிவு என்பது நிலைமைக்கு ஏற்றதை விளங்கித் தெரிந்து நடப்பதுதான் என்பதற்கிணங்க இதனை சொல்லுவது எங்களின் பொறுப்பு
அறிந்து வைத்திருப்பது முஸ்லிம் உம்மாவின் கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மக்கத்து வாழ்க்கை, மக்கமா நகரத்தில் இஸ்லாத்தை சொன்ன காலம், இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம், அதுதான் இந்த உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், அமெரிக்க நாடுகளாக இருக்கலாம், முஸ்லிம் ஆட்சி இல்லாத அத்துணை சிறுபான்மை நாடுகளிலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளின் அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்கின்ற போது அங்கிருந்த ஆட்சி, அங்கிருந்த தலைமைத்துவம், அங்கிருந்த அதிகாரம், அங்கிருந்த சக்தி, அங்கிருந்த பொறுப்புகள் அனைத்தும் ஒரு பெரும்பான்மை சமூகமான இஸ்லாம் அல்லாத ஒரு சமூகத்தின் கரத்தில் இருந்தது. அந்த கட்டத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மக்கா வாழ்க்கை அழகாக சொல்லித் தந்தது. அதனையும் இலங்கை திருநாட்டிலே நாங்கள் சிறுபான்மையாக வாழுகின்றோம் என்ற வகையிலும் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பது காலத்தின் தேவை. உண்மையில் இந்த இலங்கை நாட்டிலே எமக்குரிய தேவை என்ன, நாங்கள் எதனை அடைந்து கொள்ள வேண்டும், இதுகால வரையும் எதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஓடிவிட்ட காலத்திலே ஒரு தகவத்தி துன்யா முதுபிரா, இந்த உலகம் ஓடிவிட்டது, அந்த காலத்திலே முஸ்லீம்களுக்கு சில படிப்பினைகள் இருக்கிறது. நாங்கள் இன்று முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை பேசுவதிலோ, இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே 2500 வருடங்களுக்கு மேலால் குடியமர்ந்த உரிமை பற்றி பேசுவதோ, அது பற்றி எழுதுவதோ எடுபடாத ஒரு காலமாக இருக்கிறது. அதனையும் மீறிய எழுத்துக்களும் அதனையும் மீறிய பேச்சுக்களும் எங்களை மீறி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் சிறுபான்மை முஸ்லீம்கள், அகல்லியாத்துல் முஸ்லிமி, முஸ்லீம் சிறுபான்மையோர் நாட்டிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு தேவையான விடயங்களில் முதலாவது இருப்புரிமை என்று சொல்வார்கள். அவர்கள் வாழ்வதற்கான இருப்புரிமை இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மதீனத்து மண்ணிலே அந்த இருப்புரிமை கிடைப்பதற்கு முன்னால் மக்காவிலே அந்த இருப்புரிமையை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அதிகாரமும் சக்தியும் பலமும் கொண்ட ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த பிரகடனம், முதல் பிரகடனம், உங்களுடைய தஅவா கூட இரகசியமாகத்தான் நடக்க வேண்டும். உங்களுடைய தஅவா பிரச்சாரத்தை கூட அல்லாஹ்தான் ரப்பு என்கின்ற பிரச்சாரத்தை கூட நீங்கள் பகிரங்கமாக செய்யக்கூடாது. அர்க்கம்பின் அவில் அர்க்கம்புடைய வீட்டிலே நீங்கள் இரகசியமாக உங்களுடைய தஅவாவை செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய இருப்புக்குரிய உத்தரவாதம் இல்லாமல் போய்விடும். இதே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே இரகசியமான அந்த இருப்புரிமையை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த வழிகாட்டலில் முதலாவது இந்த இலங்கை திருநாட்டிலும் அன்னைய காலத்திலே முஸ்லீம்களின் இருப்புக்கு, முஸ்லீம்களின் இருப்புரிமைக்கு கேள்விக்குறி உண்டானதை கண்டோம். முஸ்லீம்களுக்கு இந்த நாடு சொந்தமில்லை, முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழ உரிமையற்றவர்கள், மியன்மாரை போன்று இங்கும் முஸ்லீம்கள் ஓரம் கட்டப்பட வேண்டும் என்று ஓரம் கட்டப்பட்ட சிலர் பேசிய வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். எனவே ஒரு சிறுபான்மை நாட்டிலே முஸ்லீம்களுக்கு முதலாவது தேவை இருப்புரிமை, வாழ்வதற்கான இருப்பதற்கான உரிமை. இரண்டாவது முஸ்லிம் உம்மாவுக்கான பாதுகாப்பு உரிமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஹாஃபிலாக இருக்கிறான், பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மதீனத்து வாழ்க்கையின் பாதுகாப்பு, பாதுகாப்பின் உத்தரவாதத்துக்காக மதீனாவில் வைத்து சஹாபாக்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக, சஹாபாக்களின் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் பல்வேறுபட்ட வழிகாட்டல்களை நபியவர்களுக்கு கொடுத்தார். ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தின் பயணத்தை பார்க்கிறோம். பகிரங்கப்படுத்தாமல் ஓரிருவராக, ஒருவரிருவராக, இரகசியமாக, தாய்க்கு தெரியாமல் மகன், மகனுக்கு தெரியாமல் தாய், நண்பனுக்கு தெரியாமல் நண்பன் என்று ஓரிருவராக மக்காவிலிருந்து கலந்து போன வரலாறை பார்க்கிறோம். மக்காவில் இருக்கின்ற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மாணவியின் அந்த அர்க்கம்பின் அதில் அர்க்கமுடைய வீட்டுக்கு போவதற்காக அம்ருபின் துபை வருகிறார். ஆனால் ஹஸ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களோ மாணவியின் இருப்பிடத்தை காட்டாமல் மறைத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் வர வேண்டும், என்னோடு வருவதாக காட்டிக்கொள்ளக்கூடாது, என்னோடு வருவதாக காட்டிக்கொள்ளக்கூடாது, நான் ஒரு இடத்தில் அமர்ந்தால் நீங்கள் என்னோடு வந்தவன் போல் இல்லாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும். இப்படி பல சஹாபாக்களை ஹஸ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து போனதை பார்க்கிறோமே. பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே இந்த இலங்கை திருநாட்டிலும் முஸ்லீம்களின் இரண்டாவது, முதலாவது இருப்புரிமை, இரண்டாவது பாதுகாப்பு உரிமை முஸ்லீம்களுக்கு பலப்படுத்தப்பட வேண்டும். இது முஸ்லீம் உம்மாவின் ஒரு சிறுபான்மை நாட்டின் தேவை. மூன்றாவது, ஒரு சிறுபான்மை நாட்டிலே முஸ்லீம்கள் வாழுகின்ற போது சமய உரிமை அந்த முஸ்லீம் உம்மாவுக்கு தேவை. இந்த நாட்டிலே 2500 மேற்பட்ட பள்ளி வாயில்கள் எங்களுக்கு கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் பாடசாலைகள் இத்தாக்கால விடுமுறை இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போகின்ற உரிமைகள் இதுகால வரையும் இந்த நாட்டிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உரிமைகள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது அல்லாத முஸ்லீம் தனியார் சட்டம் எம்பிஎல் என்கின்ற முஸ்லீம் பர்சனல் லா, இந்த சட்டம் காலாகாலம் இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட வேண்டும். முஸ்லீம்களுக்கு தேவையான ஏனைய உரிமைகள், கல்விசார் உரிமைகள், வாழ்வுசார் உரிமைகள் இந்த முஸ்லீம் உம்மாவுக்கு கிடைக்கப்பட வேண்டும். இந்த மூன்று அடிப்படைகளையும் வைத்துத்தான் வருகின்ற தேர்தலை முஸ்லீம் உம்மா முகம் கொடுக்க வேண்டும். இருப்புரிமை, பாதுகாப்புரிமை, வாழ்வுரிமை, வாழ்வுரிமை என்கின்ற போது சமய உரிமை, முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ வைக்கின்ற, முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ்வதற்கு அனுமதி அளிக்கின்ற உரிமை இந்த முஸ்லீம் உம்மாவுக்கு தேவை. இப்போது நாங்கள் வருகின்ற தேர்தலை பார்ப்போம். தேர்தலை பொறுத்தவரையில் இருபக்க கட்சியிலும் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் உம்மாவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இரண்டு பக்கமும் இருக்கிறார்கள். முஸ்லிம் உம்மா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று, முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை கிடையாது என்று பேசியவர்கள் இரண்டு பக்கமும் இருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உலமாக்கள் என்ற வகையில் நாங்கள் இதை சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் சமூகம் இன்று ஒருபக்க சிந்தனையுள்ள சமூகமாக மாறியிருக்கிறது. உண்மையில் இந்த தேர்தலுக்கான பெயர் என்ன? ஜனாதிபதி தெரிவுக்கான இரகசிய வாக்கெடுப்பு. ஜனாதிபதி தெரிவுக்கான இரகசிய வாக்கெடுப்பு. ஏன் இந்த இரகசியம் என்கின்ற அந்த சொல் பிரயோகிக்கப்படுகிறது? ஒரு சமூகம் நொறுக்கப்படக்கூடாது என்பதற்காக, ஒரு குழு மிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக, ஒரு குழு சமூகத்தை விட்டும் ஓரம் கட்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நாட்டின் தேர்தல்கள் இரகசியமாக நடத்தப்படுகிறது. நாங்கள் இன்று இந்த தேர்தலில் நாங்கள் இந்த கட்சிக்காரன், நாங்கள் இவனுக்குத்தான் ஒட்டுப்படுவோம் என்று எங்களை இந்த சமூகத்தின் அந்த இரகசியம் என்ற சொல்லை நாங்கள் காலுக்கு கீழால் விதித்துவிட்டு நாங்கள் பகிரங்கப்படுத்துகிறோம். இதன் விளைவுகள் பாதாளம், இதன் விளைவுகள் ஆபத்து, இதன் விளைவுகள் எதிர்காலத்திலே நான் முன்பே சொன்ன மூன்று விடயங்களுக்கும், முஸ்லீம்களின் வாழ்வுரிமை, பாதுகாப்புரிமை, சமய உரிமை, இந்த மூன்றையும் கேள்விக்குறியாக்கும். எங்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் இன்ன இன்ன காரணத்தினால் இவரை எடுக்க வேண்டும், இன்ன இன்ன காரணத்தினால் அவரை ஓரம் கட்ட வேண்டும், இன்ன இன்ன காரணத்தினால் இவரை ஓரம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக சிந்திக்கிறோம். எங்களுக்கு சிந்தனை இருக்கிறது, உள்ளத்திலே முடிவு இருக்கிறது. ஆனால் இந்த முடிவு பகிரங்கப்படுத்தப்படுமானால், ஒரு பக்க சிந்தனையுள்ளவர்களாக முஸ்லீம்கள், முஸ்லிம் ஊர்கள் தங்களை அடையாளப்படுத்துமாக இருந்தால், ஒருவருக்கு ஒருவரால் நிச்சயம் முஸ்லீம்கள் நொறுக்கப்படுவார்கள், முஸ்லீம்கள் கேள்விக்குறிக்குட்படுத்தப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மிகவும் நுட்பமாக நடந்து கொண்டார்கள். மதீனத்து மண்ணுக்கு போவதற்கு முன்னால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவில் இருக்க முடியாது, போய்விடுவோம் என்று மதீனாவுக்கு போகவில்லை. அபூ ஸீனிய வரலாறை யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து கொண்டு அபூ ஸீனியாவுக்கு சஹாபாக்களை அனுப்புவதற்கு முன்னால் அந்த அபூ ஸீனிய மன்னனை பற்றி சேர்ச் பண்ணுகிறார்கள், அவனுடைய மனோநிலையை பற்றி ஆய்வு செய்கிறார்கள், அவனுடைய குணநலன்களை பற்றி தேடுகிறார்கள். அந்த அபூ ஸீனியாவுக்கு போகின்ற பாதையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு செய்கிறார்கள். பாதையிலே ஆபத்து கிடையாது, இடைமறிப்புக்கு வழி இல்லை, அந்த மன்னனின் மனோநிலை வருகின்றவர்களை ஆதரிக்கின்ற மனோநிலையை கண்டறிகிறார்கள். சூழவும் நூற்றுக்கணக்கான மன்னர்கள் இருக்கின்ற போது அந்த அபூ ஸீனியாவை நோக்கி அனுப்பினார்கள் நபியவர்களின் தூர நோக்கு, நபியவர்களின் தூர நோக்கு. அதனால் தான் அந்த ஹிஜ்ரத் வெற்றி கண்டது. மதீனாவின் ஹிஜ்ரத்தை பார்க்கிறோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் முதலாவது அக்கபாவை, இரண்டாவது அக்கபாவை, மூன்றாவது அக்கபாவை மூன்று முறை ஏன் அந்த மதீனத்து சஹாபாக்களை அழைத்து பேசினார்கள், ஏன் அவர்களோடு கலந்துரையாடினார்கள். அங்கு போனதன் பின்னால் அங்கிருக்கின்ற கள நிலவரம் என்ன, எங்களுக்கு வாழ்வதற்கு உரிமை கிடைக்குமா, தவாவுக்கு வழி கிடைக்குமா, முஸ்லிம் உம்மாவுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, குறைசி குலம் முஸ்லீம்களை அடக்க வந்தால், அழிக்க வந்தால், ஒடுக்க வந்தால் அந்த மதீனத்து சமூகம் காப்பாற்றுமா, எங்களோடு கைகோர்த்து நிற்குமா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தின் ஹிஜ்ரத்தின் முன்னால் தேடினார்கள். தேடிவிட்டுத்தான் அந்த மதீனாவுக்கு போகத்தான பயணத்தை ஆரம்பித்தார்கள், போகின்ற பாதையை முடிவு செய்தார்கள். பாதையின் இடையே அவர்களுக்கு உணவு கொண்டு வருகின்ற, உணவை எடுத்து வருகின்ற நபர்களை ஏற்பாடு செய்தார்கள். வருகின்ற பாதையில் குள்ளர்கள் வராமல் தடுக்கின்ற உளவாளிகளை நியமித்தார்கள். இது அத்தனைக்கும் பின்னால் தான் சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயணித்தார்கள். நாங்கள் இந்த தேர்தலுக்கு பயணிக்கின்ற இந்த பயணம் வெறுமனே வெறுமனே ஒரு சில பிரச்சனைகளை மாத்திரம் முன்னிறுத்தி, இதனால் ஊருக்குள் அவர்கள் வந்தால் நாங்கள் ஒதுக்குவோம், புறக்கணிப்போம், எதிர்த்து நிற்போம் என்ற நிலை இல்லாமல் நாங்கள் இரண்டு பக்கமும் எங்களுக்கு இரகசிய வாக்கெடுப்பு தான். ஒரு கட்சிக்காரன் தன் உள்ளத்திலே இன்ன காரணத்தினால் எங்களுடைய இருப்புக்குரிய உத்தரவாதம் கிடைப்பதால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்புவதால் இந்த எதிரியை விட அந்த எதிரி நல்லமாகப்படுவதனால் நாங்கள் அவனை தெரிவு செய்யப் போகிறோம் என்று நாங்கள் முடிவு செய்தால் அந்த முடிவு எங்களுடைய புல்லடியாக இருக்கட்டும், நாங்கள் இடுகின்ற புல்லடியாக இருக்கட்டும், அது வீட்டுக்கு முன்னால் தொங்கப்படுகின்ற கொடியாக இருக்கக்கூடாது, ஊருக்கு வருகிறான் என்பதற்காக போடுகின்ற வேட்டு சட்டமாக இருக்கக்கூடாது. அப்படித்தான் ஊரவர்கள் சேர்ந்து ஒரு ஊர் அவ்வாறு செய்வதாக இருந்தாலும் இருபக்கமும் சமமாக நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வெளிப்படையில் நிஃபாக் அல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய இரகசியத்தை உள்ளத்திலே பாதுகாத்து, வெளிப்படையில் நாங்கள் சிறுபான்மை இனர் என்பதனால் முஸ்லிம் உம்மா ஒரு சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டிலே வாழுகின்றபடியினால் இதனை மிக நிதானமாக முகம் கொடுப்ப முன்வர வேண்டும். அதற்கு முதலாவது கட்டம், இதற்கு அரசியல் வட்டத்திலே சேர்ச் பண்ணி பார்க்கின்ற போது உலகத்திலே அது பிரான்சிலாக இருக்கலாம், அமெரிக்காவையாக இருக்கலாம், அதுபோன்று ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், இந்தியா போன்ற துணைக்கண்டங்களாக இருக்கலாம், அங்கு தேர்தல் வருகின்ற போது அங்கிருந்த உலமாக்கள், அங்கிருந்த புத்திஜீவிகள் சிறுபான்மை என்ற ரீதியில் அந்த உம்மத்தை எவ்வாறு வழிநடத்தினார்கள், அவர்களுக்கு என்ன புத்திமதி சொன்னார்கள்? முதலாவது புத்திமதி, அல்லாவின் பக்கம் நாங்கள் திசை திரும்புதல், அதிகமாக இஸ்திகஃபார் செய்தல். ஏனென்றால் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாவின் முடிவுதான் முடிவாக வரப்போகிறது. இறை முடிவுதான் இந்த மண்ணுக்கு முடிவை தரப்போகிறது என்பதை குர்ஆன் அழகாக சொல்கிறது. நீங்கள் மன்னித்து செல்லுங்கள், மன்னித்துக் கொண்டு போங்க, நல்லெண்ணத்தோடு போங்க, சமாளித்து போங்க, புரிந்துணர்வோடு போங்க, விட்டு கொடுத்து போங்க. இதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹுடைய முடிவு வரும் வரைக்கும், அல்லாஹுடைய முடிவு வரும் வரைக்கும், அல்லாஹ்வின் முடிவு வரும் வரைக்கும் முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் மிகவும் நுணுக்கமாக நுணுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது அம்சம் நடுநிலை நிற்றல். நடுநிலை நிற்றல் கைரில் சத்துகா, உலகத்தில் இருக்கின்ற அத்துணை விடயங்களையும் மிக சிறந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நடுநிலை நிற்றல், தன்னை அடையாள காட்டிக்கொள்ளாமல் நிறுத்தல். இன்றைக்கு பார்க்கிறோம், சென்ற கிழமை கண்டி மாநகரின் அவர்களுடைய தலைவர்களை சந்திப்பதற்கு ஒரு தலைவர் சொல்கிறார், நேற்றைய முன்தினம் இன்னொரு தலைவர் சொல்கிறார், இருவர்களும் ஆசீர்வாதம் கொடுக்க, இருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள், இருவர்களுக்கும் தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். தங்களை அவர்கள் இன்ன கட்சிதான் என்று காட்டிக்கொள்வது கிடையாது. அவர்கள் இருக்கின்ற தலைவர்கள் எங்களுடைய முஸ்லிம் உம்மாவை பொறுத்தவரையிலும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா இந்த நாட்டுக்கு முதலாவது விட்ட அறிக்கை, நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்ந்தவர்கள் அல்ல. அதையும் சிலர்கள் விமர்சிக்கிறார்கள், உங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு, அட்லுகுமையில் நடந்த பிரச்சனை, வேர்வெளியில் நடந்த பிரச்சனை, பள்ளிகளை மூட்டு அநியாயத்துக்கு. நாங்க அப்படி இல்ல, நேரடியா சொல்லணும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் முடிவு எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது. நாளை அவர்களே முடிவுகாரர்களாக வந்துவிட்டால் ஜமியா எப்படி தலை கொடுக்கப் போகிறது, எவ்வாறு பேசப் போகிறது, நடுநிலைவாதிகள் எவ்வாறு பேசப் போகிறது? முடியாது. எனவே முஸ்லிம் தலைமைகள் இதே நிலையைத்தான் முழு முஸ்லிம் உம்மாவுக்கும் நடைமுறைப்படுத்த சொல்கிறது. எந்த அரசியல்வாதி வந்தாலும், எந்த கட்சிக்காரர்கள் வந்தாலும், ஒரு ஊரை பொறுத்தவரையில் அந்த இரண்டு சாரார்களுடனும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். இரண்டு சாராரும் எங்களுக்காக பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், சமூக தலைவர்களுக்கு முன்னால் எந்த கட்சி வந்தாலும் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கின்றதளவு அவர்களுடைய மனோநிலையை உருவாக்குவது முஸ்லிம் உம்மாவின் பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கின்ற போது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குரைஷி காஃபிர்களின் தொல்லை தாளாமல் மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். எல்லை புறத்தில் இருந்த ஒரு குரைஷி காஃபிர் ஹஸ்ரத் அபூபக்கரை பார்த்து என்ன சொல்கிறார்? ஊரில் இருக்கின்ற ஒரு நல்லவர், ஊரில் இருக்கின்ற ஒரு தலைவர், ஊரில் இருக்கின்ற ஒரு மூத்தவர், சமூகத்துக்காக உழைத்த அபூபக்கர் உங்களையுமோ இந்த குரைஷிகள் வெளியேற்றுகிறார்கள், இதோ உங்களுக்குரிய பாதுகாப்பை நான் தருகிறேன் என்று அபூபக்கர் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வந்து குரைஷி காவர்களுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், நானும் ஒரு குரைஷிதான், இஸ்லாத்தை மறுத்தவன் தான், ஆனால் இந்த அபூபக்கருக்கு யாராவது கை நீட்டினால், கரம் வைத்தால், அவனுக்கு எதிராக முரல் குரல் கொடுப்பவன் நானாகத்தான் இருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த நிலை முஸ்லீம்களை பற்றி அந்நிய மக்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். எந்த கட்சி வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும், எந்த தலைவன் வந்தாலும் முஸ்லீம்களை விட்டுக் கொடுக்க முடியாது, முஸ்லீம்கள் எங்களால் இல்லை என்று இருவர்களும் சொல்லுகின்ற மனநிலையை இந்த கட்டத்தில் முஸ்லீம்கள் நடுநிலையாக இருந்து கொடுக்க வேண்டும்.
இரண்டாவது விடயம் இன்று
கட்சி தாவுதல், கட்சி மாறுதல் என்பது வேடிக்கையாக போயிருக்கிறது.
ஏன் எதற்கு என்று சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இன்று வருபவன் நாளை போகிறான், நாளை மறுநாள் அவன் வருவான் என்கின்ற நிலைத்தான் இன்றைய அரசியலில் நிஃபாக் என்று சொல்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. நயவஞ்சகத்தனம்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரத்தில், மதீனா மாநகரத்திலே ஐந்து கூட்டங்களோடு முகம் கொடுத்தார்கள். யூதர்களோடு, கிறிஸ்துவர்களோடு, மஜூசிகளோடு என்று பல ஐந்து தரப்பு கூட்டத்தோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொடுத்தார்கள். நபி அவர்களை சொல்லுவார்கள், யூதர்களை பயப்படவில்லை, கிறிஸ்துவர்களை பயப்படவில்லை, மஜூசிகளை பயப்படவில்லை, ஆனால் என்னோடு கூட இருந்து கொண்டு, என்னோடு கூட இருந்து கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள் என்று என்னோடு சொல்லிவிட்டு வெளியே போய் அபூஜகளிடத்திலே நாங்க ஜோக் அடிக்கிறோம், அவங்களுக்கு நக்கல் காட்டுறோம், நாங்க முஸ்லீம் அல்ல என்று சொல்கின்ற முனாபிக்குகளை, நயவஞ்சர்களை விட்டு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய அரசியலில் இந்த நயவஞ்சகம் ஊறி கிடக்கிறது. சிந்தித்து பாருங்கள், பகிரங்கமாக சொல்ல முடியாது. இரு கட்சியையும் வைத்து சிந்தித்து பாருங்கள், இரு கட்சியிலும் இருக்கின்றார்கள், சிந்தித்து பாருங்கள். இருபக்கமும் இரகசிய ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிறது. இருபக்கத்திலும் இரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது, என்ன மர்மம் இருக்கிறது, எதை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள், அவர்களுடைய இரகசிய ஒப்பந்தங்கள் யாரு, யாருக்கும் தெரியாது. எனவே நாங்கள் இருபக்கமும் நான் சொல்லவில்லை, நீங்கள் இன்னவருக்குத்தான் வாக்கு போட வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இருபக்கமும் முஸ்லீம்களை பற்றிய நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம் வருகின்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும். ஊர்களுக்குள் அரசியல்வாதிகள் வருகின்ற போது இந்த நிலையை ஊர் தலைவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு பக்கத்தை புறக்கணித்து, ஒரு பக்கத்தை ஆதரித்து ஊருக்குள் தங்களை இந்த கட்சிக்காரர்கள் மிளர்ந்திருக்கின்ற ஊர்தான் இது என்று ஊர்களை அடையாளப்படுத்தி விடக்கூடாது. ஊரில் இருக்கின்ற தலைவர்கள் தாங்கள் இந்த கட்சிக்குத்தான் வாக்கு போடுபவர்கள் என்று மேடையேறி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. வாக்குகளை நீங்கள் இஸ்திகாரா செய்து சிந்தித்து, இதுதான் இன்னென்ன காரணத்தினால் நாங்கள் இன்னவருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுங்கள். பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களுடைய முடிவு பகிரங்கப்படுத்தப்பட்டு உங்களை ஒரு கட்சிக்காரராக அடையாளப்படுத்தி ஒரு காலத்திலே நீங்கள் தலைமைகளிடம் போய் பேச முடியாத அளவு உங்களை ஓரம் கட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்த விடயம் கொமன்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி காட்டினார்கள். இன்று நாங்கள் பேஸ்புக்குகளின் ஊடாக, வாட்ஸ்அப்புகளின் ஊடாக, வைபர்களின் ஊடாக, இதுபோன்று சமூக வலைத்தளங்களின் ஊடாக முஸ்லீம்களை அடையாளப்படுத்திய, முஸ்லீம் பெயர் தாங்கிய அந்த சமூக வலைத்தளங்கள் முஸ்லீம் உம்மாவை, முஸ்லீம் சமூகத்தை ஒரு பக்க சார்பானவர்களாக வெட்டவெளுத்தப்படுத்தி காட்டுவதை காண்கிறோம். இதன் விளைவும் சில அரசியல் தலைவர்கள் பகிரங்கமாக சிறுபான்மை முஸ்லீம்களின் எந்த வாக்கும் எங்களுக்கு தேவையில்லை என்று பகிரங்கமாக பேசுகின்ற அளவு மாற்றிவிட்டிருக்கிறது. இந்த நிலை ஒரு சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஆபத்தானது. எனவே முஸ்லீம் பெயர் தாங்கிய வலைத்தளங்கள், இணையதளங்கள் மிகவும் நடுநிலையாக சிந்திக்க வேண்டும், நடுநிலையாக கருத்துக்களை பரிமாற வேண்டும். ஒரு பக்க சார்பானதாக அடையாளப்படுத்திவிடக் கூடாது. அது சில கட்டத்தில் ஆபத்தில் வந்துவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதன் பின்னால் மதீனாவிலே இருக்கின்ற யூத சமூகத்தை, நஸ்ரானிய சமூகத்தை, மஜூசிய சமூகத்தை, நிஃபாக்கிய சமூகத்தை எவ்வாறு தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள், துறவிகள் என்று விளங்கியவர்களை கூட, விரோதிகள் என்று விளங்கியவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒட்ட வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். உஹது யுத்தத்தை வரலாறுப்படுத்தி பாருங்கள், சுமார் 600 ஆயத்துக்கள் அதை ஒட்டி வந்திருக்கிறது. நிஃபாக் தொடர்பாக, நயவஞ்சர்கள் தொடர்பாக, இப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக 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 நுட்பமாக அந்த சமூகத்தோடு வாழ்ந்தார்கள். எனவே நாங்களும் வலைத்தளங்களில் இணையதளங்களில் கருத்து பரிமாறுகின்ற போது இந்த கருத்து பரிமாறல் அந்நிய சமூகத்துக்குள்ளும் போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனை இன்று தமிழில் எங்களுடைய பாசையில் ஆழமாக சிந்திக்கின்ற போது அரபு இணையதளங்களை கூட இன்று மொழிபெயர்த்து பார்க்கின்ற அளவு வளர்ந்திருக்கிறார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய கருத்து பரிமாறல்கள் கொமெண்ட்ஸுகள் நடுநிலையாக வழங்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். எங்களிடத்தில் இருக்கின்ற தீர்மானம் பலமுறை சொல்லிவிட்டேன், அது ஒன்றாக இருக்கலாம், பரவாயில்லை, ஆனால் அது சமூகத்துக்குள் செல்லுகின்ற போது எங்களை அடையாளப்படுத்துவதாக ஆகிவிடக்கூடாது. எனவே அதனை மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து சமூக தலைவர்கள் கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்கள், ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள், அதை பற்றிய கொமெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கின்ற போது அதனை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் என்றால் சொல்வது என்னவென்றால், முஸ்லீம் தலைமைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வாக்கு இருந்ததோ இல்லையோ அவர்கள் இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும், இரண்டு கட்சியிலும் இருக்க வேண்டும், இரண்டு கட்சியிலும் முஸ்லீம்களுக்காக மேடையேற வேண்டும், முஸ்லீம்களின் வாக்கை பெறுவதற்காக மேடையேற வேண்டும். முஸ்லீம்கள் ஒரு பக்கத்துக்கு வாக்களிக்கலாம், பரவாயில்லை, ஆனால் தலைமைகள் இரண்டு பக்கமும் பேச வேண்டும். அப்போதுதான் ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டம் ஒரு பக்கத்தில் இன்னொரு கூட்டம் ஒரு பக்கத்தில் இருந்தால்தான் முஸ்லீம்கள் எந்த கட்டத்திலும் தான் வாய் திறந்து பேசுகின்ற நிலை வரலாம். ஏனென்றால் இங்கு சூழ்ச்சிகள் இருக்கிறது. முஸ்லீம்களை விலை பேசிவிட்டு முஸ்லீம்களின் கொமெண்ட்ஸுகளை போட்டோ காப்பி அடித்து முஸ்லீம்கள் போடுகின்ற வெப்பஸ்தலம் அதாவது இணையதளங்களுக்கு போடுகின்ற கருத்துக்களை மொழிமாற்றம் செய்து வீடு வீடாக பெரும்பான்மை சமூக வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த கட்சி இந்த தலைவர் எதிர்கட்சிக்கு போக வேண்டும் அல்லது ஆளும் கட்சிக்கு போக வேண்டும் என்கின்ற முஸ்லீம்களின் கருத்துக்களை தொகுத்தெடுத்து வீடு வீடாக போகிறார்கள். எனவே முஸ்லீம்கள் மிக நிதானமாக மிக நடுநிலையாக சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டும். வாக்கு யாருக்கு போடுவது என்பதனை முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக சிந்தித்து ஒரு வாக்கும் வீணாகாமல் அதனை அழகாக போடுவதை உங்களுடைய பொறுப்பு. ஆனால் சமூகத்தில் நடந்து கொள்கின்ற போது ஆரம்பத்தில் சொன்னது போன்று நடுநிலை சமூகமாக நயவஞ்சர்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் இணையதளங்களில் போய் எங்களை நாங்கள் விலைவாசி விற்கின்ற நிலையில்லாமல் ஊர்களிலே இந்த ஊர் இந்த பிரதேசம் இந்த இடம் இந்த தலைவர் இந்த கட்சியை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்தாமல் வெளிப்படையாக காட்டாமல் முஸ்லீம்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் அரசியல் மாற்றங்களுக்கேற்ப முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இருப்புரிமை, பாதுகாப்புரிமை, சமய உரிமை இவைகளை காலாகாலம் நடைமுறைப்படுத்திய போன்று நடைமுறைப்படுத்த முடியும். முன்னைய அரசியல் தலைவர்களை பாருங்கள், சொல்வதற்கு நேரம் கிடையாது. பண்டைய அரசியல் தலைவர்களை பாருங்கள், அரசியல் கட்சிகளை பாருங்கள், இரண்டு பக்கமும் முஸ்லீம்கள் இருந்தார்கள், முஸ்லீம்கள் ஆட்சியை தீர்மானிக்கின்றவர்களாக இருந்தார்கள், முஸ்லீம்கள் எங்களுக்கு தேவை என்று இரண்டு கட்சிகளும் வாதிடுகின்ற நிலையில் இருந்தார்கள். முஸ்லீம்களை
இன்ன இன்ன கட்சிக்கு சொந்தக்காரர்கள் தான் என்று அடையாளப்படுத்த முடியாத அளவு இன்றைக்கோர் தசாப்தங்களுக்கு முன்னால் இருந்த அரசியலிலே முஸ்லீம்கள் மிகவும் அழகாக தங்களை திட்டமிட்டு இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு வந்தபோதும் இந்த கட்சி வந்தபோதும் முஸ்லீம்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று சிந்திக்கின்ற நிலை அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கவில்லை. இன்று அது தலை தூக்கி இருக்கிறது. எனவே மிக நிதானமாக நடந்து கொள்வோம். அரசியல் களம் என்பதற்காக நாங்கள் எடுத்தது எல்லாம் பேசலாம், எடுத்தபடி வாழலாம், எடுத்த நடந்து சிந்தித்தவர் இருக்கலாம். எங்களுடைய ஊருக்கு ஊரில் எல்லோருக்கும் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஒரு கட்சிதான் வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எல்லோரும் சேர்ந்து இரண்டு கட்சிக்காரர்கள் வருகின்ற போதும் தன்னுடைய ஊரை ஒரு கட்சி ஊராக அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நடந்து கொள்வதற்குரிய செயற்திட்டங்களை ஊர்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்தோடு உங்களுடைய இந்த ஊரை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது. இன்றைய தினம் கூட கிடைக்கப்பட்டோர் தகவலின்படி ஊரின் நலனுக்காக ஒரு ஜனாதா நலம்புரி சங்கம் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை கூட எடுக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு முந்தைய ஜாகிரிய காலத்தில் கூட சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அது பற்றி கூடுதலாக பேசுவதற்கில்லை. ஒரே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய தேவையை ஒருவன் பிற்படுத்தி தன் சகோதரனின் தேவையை முற்படுத்தி அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வின் மாளிகையில் 10 ஆண்டுகள் இஃத்திகாப் இருந்த நன்மை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸின் ஆழத்தை பாருங்கள். பள்ளியில் 10 வருடம் இஃத்திகாப் இருப்பதென்றால் அங்கே 10 வருடத்துடைய ரமலான், 10 வருடத்துடைய ஹஜ், 10 வருடத்துடைய அஸ்ரு துல் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவின் சிறப்பு மிக்க 10 நாட்கள், 10 வருடத்துடைய லைலத்துல் கத்ர், 10 வருடத்துடைய இமாம் ஜமாஅத், 10 வருடத்தின் தஹஜ்ஜத். இப்படி 10 வருடத்தின் அமல்களை பட்டியல் போட்டு பாருங்கள். எத்தனை ஆழமான அமல்கள், அத்துணை அமல்களின் நன்மையையும் சமூக நலனுக்காக அடுத்தவரின் நன்மைக்காக தனது தேவையை பிற்படுத்திவிட்டு பிறர் நலனுக்காக இறங்கிச் சென்று செய்து கொடுக்கின்ற போது இறைவன் 10 வருடத்தின் நன்மையை கொடுக்கிறான் என்றால், 10 வருடத்திற்காவின் நன்மையை கொடுக்கிறான் என்றால் சமூக நலனுக்காக உழைப்பதன் பெருமதியை அவன் ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். எனவே இப்படிப்பட்ட நலன் புரி அமைப்புகள் அத்தீன் அன்னசீஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்றாலே, மார்க்கம் என்றாலே அது பிறர் நலன் காப்பதுதான், பிறர் நலன் காப்பதுதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தங்களையும் பிறர் நலன் காக்கும் அம்சத்தில் சேர்த்துக் கொள்வோம். நபியர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற மோமின்களில் சிறந்த மோமின் யார் என்றால் அன்ஃபஉஹும் லின்நாஸ், அடுத்த மனிதர்களுக்காக பயன் பெறுகின்றவர், அடுத்தவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றவர்கள் தான் உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்கள் எங்களையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் சாலிஹான நல்ல அமல்கள் செய்கின்ற நல்மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் தீனை சுமந்த நல்மக்களாக வாழ்ந்து சிறந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கின்ற அந்த இமானிய பலம் கொண்ட மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு சுபீட்சம் அளிக்குகின்ற ஒரு ஈமானிய சமூகத்தை பாதுகாப்பதற்கு உத்தரவாதம் அளிக்குகின்ற ஒரு நல்ல தலைமையை இந்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்து தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.